اللهم ربنا لك الحمد حمدا كثيرا طاهرا طيبا مباركا فيه كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك. سبحانك لا نحصي ثناء عليك، أنت كما أثنيت على نفسك. وأفضل الصلاة وأزكى السلام على سيد الأنام ولبنة التمام ومسك الختام، نبينا وحبيبنا وقرة أعيننا محمد خاتم النبيين، إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، பேரருளாளன் பெரும் கிருபையாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முதற்கண் போற்றி புகழ்கின்றேன். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன், இணை துணையற்றவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவரின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பாசத்துக்குரிய குடும்பத்தவர்கள், நேசத்துக்குரிய தோழர்கள், அவர்களின் உயர்ந்த வழியை பின்பற்றி ஒழுகிய ஒழுகக்கூடிய ஒழுக இருக்கக்கூடிய நன்மக்கள், அவர்களின் உயர்ந்த வழிக்காக உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதா சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சு வாழுமாறு முதல் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே அவனின் ஒரு இபாதத்திலே என்னை உங்களோடு ஒன்று சேர்த்து வைத்திருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஹிஜ்ரின் 1438 ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமையை நாம் சந்தித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், முதலாவது இந்த ஆண்டில் நாம் நிறைவேற்றுகிற முதல் ஜுமா கடமையாக அமைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா சென்ற ஆண்டை விட மலர்ந்திருக்கும் ஆண்டை அதிகம் நன்மைகள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக ஆக்கி தருவானாக. நமக்கும் மனித குலத்துக்கும் நன்மை பயக்கக்கூடிய நல்லவை நடந்தேற செய்வானாக. நம் எல்லோரையும் தீமைகளிலிருந்து ஒதுங்கி வாழும் பாத்தியத்தை தந்தருள்வானாக. நமக்கிடையே அன்பு பிணைப்பை அதிகப்படுத்தி வைப்பானாக. அன்பு சகோதரர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்த நாள் முதல் இந்த உலகத்துக்கு ஒரு கலண்டரையும் ஏற்படுத்தி வைத்தான். ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் என்ற ஒழுங்கையும் அல்லாஹு தஆலா நிர்ணயம் செய்து வைத்தான். இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபி கிதாபில்லாஹ். அல்லாஹு தஆலாவுடைய வேதத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12 இருக்கிறது. யௌம கலக ஸமாவாத்தி வல் அர்த், இது இன்று நேற்று உள்ளதல்ல. அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த அன்றே அல்லாஹ் தனது வேதத்தில் இதனை எழுதி வைத்து விட்டான் என்ற துணியிலே அல்லாஹு தஆலா சொல்லி வைத்தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த 12 மாதங்களும் நபி அவர்களுடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வித்தியாசம் வித்தியாசமான அமைப்பிலே இருந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஒழுங்குபடுத்தி வைத்தார்கள். இறுதியாக அவர்கள் செய்த ஹஜ்ஜின் போது இந்த மாதத்தின் நாட்களிலே அரபு சமூகத்தினர் மாற்றம் செய்ததை எல்லாம் அவர்கள் நிறுத்தும் வண்ணம் அஸ்ஸமான் இஸ்தாரத் ஹைஅத்தி யௌம கலக ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த நித்தினத்தன்று காலம் எந்த கோலத்தில் இருந்ததோ, எந்த வடிவமைப்பில் இருந்ததோ, அதன் நிலைக்கு மீள சுழன்று வந்துள்ளது என்று சொல்லி அரபு சமூகத்திலே அவர்களுக்கு ஏற்றாற்போல் மாதங்களையும் நாட்களையும் மாற்றிக்கொள்கிற பிழையான பழக்கத்தை தடுத்து அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இன்று நான் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே எந்த தினமோ எந்த மாதமோ அதுவே இதற்கு பிறகு சரியான தினமாகவும் மாதமாகவும் இருக்கும் என்பதை சொல்லி வைத்தார்கள். அன்று முதல் சகோதரர்களே நிலையான ஒரு கணக்குக்கு முஸ்லிம் சமுதாயம் வர ஆளாக்கப்பட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த மாதங்களில் மிக முக்கியமான ஒரு மாதம் முஹர்ரம் மாதம். அந்த மாதத்தை கொண்டு அல்லாஹ் இந்த வருடம் ஒன்றின் துவக்கத்தை ஆக்கி வைத்தான். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். இந்த மாதத்தின் சிறப்புகளில் ஒன்றுதான் ரமலான் மாத நோன்புக்கு பிறகு அதிகம் நோன்பு நோக்கத்தக்க சிறப்பு வாய்ந்த நோன்பு அமையப்பெறக்கூடிய மாதமாக இந்த முஹர்ரம் மாதத்தை அவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். அஃபலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு, ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹுவின் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தின் நோன்பு என்று சொன்னார்கள். இந்த மாதத்தின் சிறப்பில் மிக முக்கியமானது நபி அவர்கள் அல்லாஹுவின் மாதம் என்று இந்த மாதத்தை குறிப்பிட்டதாகவும், 12 மாதங்களில் அல்லாஹுவின் மாதம் என்று சிறப்பித்து நபி அவர்கள் சொல்கிறார்கள். ரமலான் மாதத்துக்கு பிறகு நோன்பு வைத்தால் பல மாதங்கள் இருக்கின்றன நோன்பு வைக்கிறோம், வைக்கிற நோன்புகளில் எல்லாம் ஆக சிறந்த நோன்பாக முஹர்ரம் மாதத்தில் நீங்கள் நோக்கிற நோன்பு இருக்கும் என்று சொல்லி வைத்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதத்திலே குறிப்பாக 9-10 தினங்களில் நோன்பு வைப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக்கினார்கள். இந்த நோன்பு இருக்கிறது 9வது தினம் நோக்கின்ற நோன்பை தாசுஆ என்றும் 10வது தினம் நோக்கின்ற நோன்பை ஆஷூரா என்றும் நாம் அழைக்கிறோம். இது ஹதீஸில் வந்ததாகும். இந்த நோன்பின் மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? ரமலான் மாத நோன்பை விடவும் பழமை வாய்ந்தது இந்த நோன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று ஹிஜ்ர 2 கடமையாக்கப்பட்டது ரமலானிய நோன்பு. ஆனால் மக்காவில் இருக்கிற காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தின் 10 தினம் ஆஷூரா நோன்பு வைப்பவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இது இஸ்லாத்துக்கு முன்னைய காலத்தில் கூட குறைசிகள் ஜாஹிலிய காலத்தில் நோன்பு நோற்று வந்தார்கள் என்பதை ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தகவல் தருகிறார்கள். 4 விஷயங்கள் உள்ளடக்கி அவர்களது ஒரு ஹதீஸ் இப்படி அமைகிறது. மக்காவிலே குறைசிகள் ஜாஹிலிய காலத்தில் முஹர்ரம் மாதத்தின் 10 தினம் நோன்பு வைப்பவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மாதத்தில் நோன்பு அந்த தினத்தில் நோன்பு வைப்பவர்களாக இருந்தார்கள். பிறகு மதீனாவுக்கு சென்ற பிறகு அங்கே தானும் இந்த மாதத்தில் நோன்பு வைத்ததோடு, இந்த மாதத்தின் 10வது தினம் நோன்பு வைத்ததோடு தன்னோடு இருந்த முஸ்லிம்களையும் நோன்பு வைக்குமாறு கட்டளையிட்டார்கள். 3வது அம்சம். 4வது, மதீனாவில் வைத்து ரமலான் மாதம் நோன்பு வைப்பது கடமை என்று வந்த பிறகு இந்த முஹர்ரம் மாதத்தின் 10 தினம் நோன்பை கடமை என்ற நிலையை தளர்த்தி அதை ஒரு சுன்னத்தாக ஆக்கி வைத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃமன் ஷா ஸாம வமன் ஷா தரக, விரும்பியவர் இந்த நாளில் நோன்பு நோற்றுக்கொள்ளவும் விரும்பியவர் விட்டுவிடலாம் என்று சொன்னார்கள். அதன் அர்த்தம் என்னவென்று தெரியுமா? இதுவரை காலமும் இந்த 10 தினம் நோன்பு வைப்பது ரமலானில் நோன்பு வைப்பது வாஜிப் பருபு என்பது போல இதுவும் பருபாக இருந்தது. ரமலானிய நோன்பு இன்று வாஜிபானதன் பிறகு இந்த முஹர்ரம் மாதத்தின் 10 தின நோன்பு சுன்னத்தாக்கப்படுகிறது என்று சொன்னதாகும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மதீனாவிலே இருந்த யூதர்களும் இந்த நாளிலே நோன்பு வைப்பவர்களாக இருந்தார்கள். அவர்களிடம் தகவல் கேட்ட நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த தினத்திலே காப்பாற்றப்பட்டதை எண்ணி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற வண்ணம் இந்த தினத்தில் நோன்பு வைப்பதாக தங்களுடைய நோன்புக்கு காரணம் சொன்னார்கள் யூதர்கள். சகோதரர்களே, முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்கு பிறகு ஆரம்பித்த ஒரு நோன்பு அல்ல. முஸ்லிம்களுக்கு முன் யூதர்கள் நோன்பு நோட்டு வந்திருக்கிறார்கள். குறைசிகள் ஜாஹிலிய காலத்திலே குஃபுரிலே இருந்து கொண்டு நோன்பு வைத்து வந்து இருக்கிறார்கள். அப்படியான ஒரு உயர்ந்த நோன்பு, மிக பழைமை வாய்ந்த ஒரு நோன்பு. இந்த நோன்பை நோட்பது சுன்னத்தாக இருக்கிறது. யுகப்பெருத்தனத்தில் மாபுயா, இந்த நோன்பின் மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? கழிந்து போன ஓர் ஆண்டின் சிறிய பாவங்களுக்கு பிராய சித்தமாக இருக்கும். நாம் ஒரு வருடம் கழிந்து இந்த வருடத்தை அடைந்திருக்கிறோம். ஹிஜ்ரி 1437 ஆண்டு நாம் செய்த சிறிய பாவங்களுக்கு இந்த நோன்பு பிராய சித்தமாக இருக்கும் என்பது இந்த ஹதீஸின் விளக்கமாக இருக்கிறது. ஹபரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொல்லுகிற கருத்தின்படி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃத்தாகுவதற்கு முன்னைய வருடம், லஇன் பகீது இலா காபிலின் லஸூமன் அத்தாஸே, அடுத்த வருடம் வரை நான் உயிரோடு இருந்தால் முஹர்ரமின் 9வது நாளும் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். அடுத்த வருடம் வந்தபோது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் இருக்கவில்லை, மறைந்து போனார்கள். இதன்படி 9வது தினமும் நோன்பு வைப்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆகவே ஒரு சிறந்த மாதத்திலே இருக்கிறோம். இதிலே 9ஆம் 10ஆம் நாட்கள் வரக்கூடிய செவ்வாய் புதன் தினங்களில் வர இருக்கிறது. இன்று முதலே அந்த தினங்களை நோன்பு அனுஷ்டிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து கொள்வோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தினசரி ஒரு பகலை ஒரு இரவை நமக்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறான். அல் அய்யாமு வல்லயாலி, பகல்களும் இரவுகளும் எனக்குரியவை என்று அவன் சொல்லி வைத்தான். அல்லாஹ் ஹதீஸ் குதுசியிலே சொல்கிறான், பகல்களும் இரவுகளும் எனக்குரியவை, உஜத்திதுஹா வ உபுலிஹா, பகல்களையும் இரவுகளையும் நான் புதுப்பிக்கிறேன், பழையவையாக ஆக்குகிறேன், புதுப்பிக்கிறேன், பழையவையாக ஆக்குகிறேன். இன்று இருக்கக்கூடிய இந்த பகற்பொழுதில் நேற்று இருந்த அல்லது உலகம் படைக்கப்பட்ட அல்லது பகல் படைக்கப்பட்ட நாள் முதல் தோன்றிய எந்த ஒரு பகலும் அல்ல, புத்தம் புதிய ஒரு பகலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். வர இருக்கக்கூடிய இரவு இருக்கிறது, இது இரவு படைக்கப்பட்ட நாள் முதல் தோன்றிய எந்த ஒரு இரவும் அல்ல, ஒரு முற்றிலும் புத்தம் புதிய ஒரு இரவை தருவதற்கு இருக்கிறான். ஒவ்வொரு பகலும் அப்படித்தான், ஒவ்வொரு இரவும் அப்படித்தான். அல்லாஹ் அதனை புதுப்பிக்கிறேன், பழையவையாக்குகிறேன் என்று சொல்வதானது உங்களை சந்திக்கின்ற ஒவ்வொரு பகலும் புதியது பழையது அல்ல, உங்களை சந்திக்கிற ஒவ்வொரு இரவும் புதியது பழையதல்ல. நீங்கள் உங்கள் நிலைமைகளை பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். உங்கள் அமல்கள் சீர்திருந்த வேண்டும், புதியவையாக ஆக வேண்டும். உங்கள் பழக்க வழக்கங்கள் சீர்திருந்த வேண்டும், புதியவையாக ஆக வேண்டும். சகோதரர்களே, எல்லாமே உலகத்திலே புதுமையை நோக்கி போகிற காலத்திலே, புதுமையை நோக்கி சிந்திக்கிற வேளையிலே, நாம் இன்னும் பழையவர்களாக நேற்று செய்த தவறுகளில் இன்று இருந்து கொண்டு, நேற்று இருந்த பின்னடைவில் இன்று இருந்து கொண்டு நாம் இருக்க முடியாது. அல்லாஹ் எப்படி ஒவ்வொரு தினத்தையும் புதியதாக நமக்கு தருகிறானோ அப்படி நாம் அதனை பார்க்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தினமும் காண்கிற இந்த சூரியன் இருக்கிறது, அது பழையது, அதன் ஒளி முற்றிலும் புதியது. தினமும் நாம் சந்திக்கிற பயன்பெறுகிற நிலா இருக்கிறது, அது முற்றிலும் பழையது, அதன் ஒளி முற்றிலும் புதியது. தினசரி அது ஒளியை நமக்கு புதிதாக தந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அப்படித்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே நாம் நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய இபாதத்துகள், அமல்களில் எல்லாம் தவறுகளில் இருந்து மீள வேண்டும், நல்லவர்களாக நாம் ஆக வேண்டும், உயர வேண்டும். இதா மர்ரதி யௌமுன் وَلَمْ أَسْتَفِدْ هُدًى وَلَمْ أَكْتَسِبْ عِلْمًا فَمَاذَا تَمِنْ عُمْرِي என்று ஒரு அரபு கவிஞர் புல்புல் இசைப்பது போல், ஒரு நாள் என்னை தாண்டி செல்கிறது, அதில் நான் ஒரு அறிவை பெறவும் இல்லை, ஒரு நேர்வழியை பெற்றுக் கொள்ளவும் இல்லை, நேர்வழியை அறியவும் இல்லை, ஒரு அறிவை பெறவும் இல்லை. அந்த நாள் என்னுடைய ஆயுள் நாளிலும் உள்ளது அல்ல என்று சொல்கிறார். என்னை சந்தித்து செல்கிற ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு அறிவை பெற்றிருக்க வேண்டும், குறைந்தது ஒரு நேர்வழியை நாம் அதிகரித்த நிலையில் நாம் அதனை சந்திக்க வேண்டும். அது செல்கிற போது நான் இன்று எதனை படித்தேன், இன்று எனது வணக்கத்தில் எதனை அதிகரித்துள்ளேன், எனது பழக்கத்தில் எதனை கூட்டிக் கொண்டுள்ளேன் நல்லதாக, என்னுடைய நடத்தையில் எதனை நல்லதாக அதிகரித்துள்ளேன், என்னுடைய பேச்சில் எதனை அழகாக ஆக்கியுள்ளேன், என்னுடைய சிந்தனையில் எதனை புதுமையாகவும் நல்லதாகவும் ஆக்கிக் கொண்டுள்ளேன் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். எந்த முன்னேற்றமும் அடையாத ஒரு நாள் நம்மை தாண்டி செல்கிறது என்றால் அது பயனற்ற ஒரு நாள். அதுதான் அவர் சொல்கிறார், அந்த நாள் எனது ஆயுள் நாளில் உள்ளதல்ல என்பதாகும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த விஷயங்களை கவனத்தில் எடுப்போம். முஹர்ரம் மாதம் பிறந்திருக்கிறது, இந்த வருடத்தை மிகவும் நல்ல முறையிலே கழித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நல்ல நாளிலே, இந்த முஹர்ரம் மாதத்தின் துவக்க வெள்ளிக்கிழமையிலே உங்களோடு இந்த நகரத்தின் ஒரு குறிய பிரச்சனை பற்றி பேசுமாறு என்னிடத்திலே வேண்டிக் கொண்டதற்கு இணக்க அதையும் தொட்டு செல்வதற்கு விளைகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கொழும்பில் உள்ள குப்பை கூடங்கள் புத்தகத்திலேயே அடக்கம் செய்யப்படுவது பற்றி அல்லது புத்தகத்திலே கொட்டப்படுவது பற்றி உங்களோடு பேசும்படி சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சற்று குறைந்த நேரத்திலே ஒரு விரிவான விஷயத்திற்கு ஒரு ஷரியத்தின் பார்வை கொடுத்து பேசுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள விளைகிறேன். எதை எடுத்தாலும் ஒரு ஷரியத்தின் பார்வை நமக்கு இருக்கிறது. இஸ்லாம் எதனையும் அதனுடைய அடிப்படைகளுக்குள் நின்று பார்க்கும்படி சொல்லியிருக்கிறது. அந்த வகையிலே நாம் இதனை படிப்பதற்கு முயல்வோம். கொழும்பிலே உள்ள குப்பை கூடங்கள் அந்த கொழும்பு மக்களுக்கு இடராக அவர்களுக்கு கருவியாக அமைந்திருக்கிறது என்பதனால் அதனை பிற பகுதி ஒன்றுக்கு அகற்றிவிட வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு யோசனையாக இருக்கிறது. வெறுமனே ஒரு முன்மொழிதல் என்று வைத்துக் கொள்ளலாம். நடவடிக்கைகள் எதுவும் இதுவரைக்கும் முன்னெடுக்கப்படவில்லை. அவர்களுடைய இந்த யோசனை அமுல்படுத்தப்படுவதற்கு முன் கூட்டியே நாம் இதற்கு நமது ஊரில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சொல்லி வேண்டாம் அனுப்பாதீர்கள் என்று சொல்வதற்கு இந்த ஊரிலே நகரிலே ஒரு முயற்சி நடைபெற்று வருகிறது. இந்த வடிவிலே நாம் இதனை சரியத்தின் பார்வை என்ன என்பதை பார்ப்பதற்கு முயல்வோம். அன்பு சகோதரர்களே, பெருமைக்குரிய பெரியவர்களே, அவ்வாறு யுசாலு என்பது இஸ்லாத்தின் ஷரியத்தின் அடிப்படை விதிகளுள் ஒன்றாகும். இஸ்லாத்திலே சில அடிப்படை விதிகள் நிறைய இருக்கின்றன, பல அடிப்படை விதிகள் இருக்கின்றன. அவ்வாறு யுசாலு, தீங்கு அகற்றப்படும். நன்கு படித்துக் கொள்ளுங்கள், தீங்கு அகற்றப்படும். அதாவது எந்த ஒரு ஈவில் இருக்கிறதோ அது எலிமினேட் பண்ணப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும், வைப் அவுட் பண்ணப்பட வேண்டும். எந்த கெடுதியும் சமூகத்திலே ஒரு பொது அமைப்பிலும் தனி அமைப்பிலும் எவருக்கும் ஏற்படுத்தக்கூடாது. லா பரர வலா துரர என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ் இந்த பொது விதிக்கு ஆதாரமாகும். தீங்கு செய்வதும் இல்லை, தீங்கு செய்தவருக்கு தீங்கு செய்வதும் இல்லை, தீங்கு செய்வதும் இல்லை, தீங்கு செய்தவருக்கு தீங்கு செய்வதும் இல்லை. ஒருவர் எனக்கோ அல்லது நான் ஒருவருக்கோ தீங்கு இடர் செய்வது, அவருக்கு அநியாயம் செய்வது கூடாது. ஒருவர் எனக்கு அநியாயம் செய்து விட்டால் அதற்கு பதிலாக ஹக்கிக்கோட்டை, அதற்கு பதிலாக ரிவெஞ்ச் எடுப்பதும் கூடாது, தீங்கு செய்வதும் கூடாது, தீங்கு செய்தவருக்கு தீங்கு செய்வதும் கூடாது. இது இஸ்லாத்தின் ஒரு அடிப்படையான சட்டத்துக்கு மூலாதாரமாக கொள்ளப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆகும். அன்பு சகோதரர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆகவே தீமை அகற்றப்பட வேண்டும். தீமைக்கு உயிர் கொடுக்க முடியாது, கெடுதிக்கு உயிர் கொடுக்க முடியாது. எங்கே ஒரு கெடுதி கேடு இருக்குமோ அது அகற்றப்பட வேண்டும். கொழும்பு மக்களுக்கு அந்த குப்பை கூலம் நிலைத்திருப்பதானது அவர்களுக்கு சுகாதார ரீதியான கேட்டையும் பொருளாதார ரீதியான கேட்டையும் கொண்டு வருகிறது என்ற வகையிலே அது வரர் முஹக்கக், அதாவது ஒரு சர்டன் ஈவில், அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட சந்தேகத்துக்கு அப்பால் உள்ள ஒரு கெடுதியாகும். கெடுதி என்று சொல்வது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட உறுதியாக சொல்லப்படக்கூடிய கெடுதியாக இருக்க வேண்டும். அதாவது அன்சர்டனாக, அதாவது முடிவு செய்ய முடியாததாக, அன்லைக்லி என்று சொல்வோமே, இப்படியும் இருக்கலாம், கேடாகவும் இருக்கலாம், கேடு இல்லாமலும் இருக்கலாம் என்பது அல்ல. இஸ்லாத்திலே இன்னும் ஒரு அடிப்படை, அல் அமலு பில் யகீன், செயல் யாவும் உறுதியான உறுதியை கொண்டுதான், உறுதியான நிலையில்தான் செயல்கள் நடைபெற வேண்டும். முடிவுகள் உறுதியை கொண்டுதான் எடுக்கப்பட வேண்டும். இப்படியும் நடக்கலாம், அப்படியும் நடக்கலாம் என்ற நிலையில் முடிவுகள் செய்யப்படக்கூடாது. அவர்களுக்கு அது கேடு என்பது உறுதியானது, அது அகற்றப்பட வேண்டும். அவர்களோடு நாமும் நிற்கிறோம். அவர்களுடைய அந்த கேடு அகற்றப்பட வேண்டும் என்பதில் 100% அவர்களோடு நாம் நிற்கிறோம். ஆனால் இரண்டாவது ஒரு அடிப்படையையும் இஸ்லாமிய சரியத்தின் பொது விதியையும் படிப்போம். அவ்வரரு லா யுஸாலு பிவ்வரர், கேடு கேட்டை கொண்டு அகற்றப்படுவதில்லை. கேடு அல்லது கெடுதி கெடுதியை கொண்டு அகற்றப்படுவதில்லை. தீங்கு தீங்கை கொண்டு அகற்றப்படுவதில்லை. முதலாவது படித்த பொதுவிதி தீங்கு அகற்றப்பட வேண்டும். இரண்டாவது படிக்கிற பொதுவிதி தீங்கு தீங்கை கொண்டு அகற்றப்படுவதில்லை. இரண்டு இஸ்லாத்திலே பொதுவிதிகள். ஒரு தீங்கு அல்லது ஒரு கெடுதி, அதனை அகற்றுவதற்கு இன்னும் ஒரு கெடுதியை செய்து அகற்றுவது கூடாது. ஏனென்றால் கெடுதி அப்பொழுது அகற்றப்படவில்லை. இருந்த ஒரு கெடுதியை அகற்றிவிட்டு வேறொரு கெடுதியை கொண்டு வந்து நுழைத்திருக்கிறோம். எனவே மொத்தத்தில் பாதிக்கப்படுபவர் பாதிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறார். அல்லது அவருக்கு பாதிப்பு இல்லாமலாகி வேறொரு கூட்டத்துக்கோ வேறொரு நபருக்கோ அல்லது வேறொரு இடத்துக்கோ பாதிப்பு போகிறது. எனவே ஒரு கெடுதிக்காக இன்னும் ஒரு கெடுதியை செய்வது கூடாது. இது இரண்டாவது பொதுவிது. அவர்களுடைய கெடுதி அகற்றப்பட வேண்டும். அவர்களுடைய கெடுதியை அகற்றுவதற்கு இன்னும் ஒரு சாராருக்கு அல்லது இடத்துக்கு அல்லது பிரிவினருக்கு அல்லது ஒரு ஊருக்கு ஒரு நகருக்கு ஒரு பிரதேசத்துக்கு கெடுதி ஏற்படுத்த முடியாது. எனவே இரண்டு பொது விதிகளையும் நாம் இங்கே படிக்கிறோம். அந்த வகையிலே புத்தளத்துக்கு மட்டுமல்ல எத்தளத்துக்கும் அவர்களுடைய கெடுதியை அகற்றுவதற்கு வேறொரு கெடுதியை பாவிப்பது, அதற்கு முயற்சி செய்வது ஹராமாகும். அதற்கு முயற்சி செய்வது ஹராமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கடுமையாக இருந்திருக்கிறார்கள். நாம் படிக்கிறோமே, ஒரு மனிதர், ஒரு நாட்டுப்புறத்து மனிதர் மஸ்ஜிதிலே வந்தார், அவர் சிறுநீர் கழித்து விட்டார், அவருக்கு தெரியாத அப்பாவி. நபி அவர்களோடு இருந்த மஸ்ஜிதில் இருந்த சஹாபிகள் அவரை தடுப்பதற்கு முயன்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வேண்டாம் விடுங்கள், அவர் அப்படியே சிறுநீர் கழித்து முடித்து விடட்டும். இப்பொழுது நீங்கள் உடனடியாக தடுத்தால் அவர் திருநீர் கழிப்பதை உடனடியாக நிறுத்துவார். என்ன நடைபெறும்? அவருக்கு சுகாதாரக்கேடு ஏற்படும், உடல் நலக்குறைவு ஏற்படும். என்றால் ஒரு மனிதன் திருநீர் கழிக்கும் போது துப்புரவாக முழுமையாக கழிக்க வேண்டும். இரண்டாவது, அவர் அங்குமிங்குமாக நடக்கும் போது எஞ்சியிருந்த திருநீர் அங்குமிங்கும் படும். ஒரு கெடுதியை தடுப்பதற்கு இன்னும் பல கருவிகளை நாம் செய்து அந்த கருவியை தடுப்பதற்கு போகிறோம். ஆகவே நீங்கள் அதனை செய்யாது விட்டுவிடுங்கள். அவர் சிறுநீர் கழித்து முடிந்த பிறகு வாளியிலே நீர் கொண்டு வர சொல்லி அந்த இடத்தை துப்புரவு செய்து விட்டார்கள். அந்த மனிதரை நளினமாக அழைத்து இங்கிதமாக சொன்னார்கள், மஸ்ஜிது இதற்குரிய இடம் இல்லவாப்பா, அது தொழுகைக்குரியது, குர்ஆன் ஓதுவதற்குரியது, தஸ்பீஹுக்குரியது, விக்ருக்குரியது என்ற கருத்திலே சொல்லி வைத்தார்கள். ஆகவே ஒரு கெடுதியை இன்னொரு கெடுதியை கொண்டு தடுக்கக்கூடாது. அந்த வகையிலே நமது ஊருக்கோ அல்லது வேறு ஊருக்கோ அவர்களது குப்பை கூடங்களை கொண்டு போய் அந்த இடத்தை நாசப்படுத்துவது அங்கே உள்ள சுகாதாரத்துக்கும் சூழலுக்கும் வலிக்கும் ஏனைய இடங்களுக்கும் மாற்று ஏற்படுத்தக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய தொழில்களுக்கு மாற்று ஏற்படுத்தக்கூடாது. இந்த வகையில் தான் நாம் இதனை அணுக வேண்டியிருக்கிறது. இதை சம்பந்தப்பட்டவர்கள் படித்திருக்கிறார்கள். ஓரளவு சூழலியலாளர்கள் இது சம்பந்தமாக கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உயிர் சூழலியல் சம்பந்தமானவர்களும் இது சம்பந்தமாக கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குறித்த நேரத்தில் இவற்றை எல்லாம் சொல்லுவதற்கு நேரமும் போதாது என்பதனால் அவற்றை நான் தவிர்த்துக் கொள்கிறேன். ஆனால் படித்துவிட்டு வந்திருக்கிறேன். எதையும் நாம் இஸ்லாத்தின் பார்வையில் ஷரியத் வடிவம் கொடுக்கும் போது அது சம்பந்தமான முழு விஷயங்களை படிக்காமல் பேசுவது கூடாது. ஆகவே அந்த வகையிலே படித்துவிட்டு வந்துதான் இந்த இடத்திலே பேசுகிறேன். இந்த விஷயங்கள் படித்தவர்களிடத்திலே, அதாவது சூழலியலாளர்களிடத்திலே, இந்த அறுவை காடுவிலே குப்பை கூலம் அகலப்பட்டுள்ள கிடங்கிலே நிரப்பப்படுகிற போது அருகே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் ஆற்றுக்கு, அருகே இருக்கக்கூடிய ஏனைய தொழிற்சலங்களுக்கு, மண்ணுக்கு, அதே போன்று தொழிற்சலங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே கடல், உப்பு உற்பத்தி, இறால் வளர்ப்பு, இது போன்ற பல வகையான தொழில்களுக்கு பாதிப்பு, விவசாயம் குறிப்பாக பாதிக்கப்படுகிறது, மிருகங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது என்றெல்லாம் பல வகையான கேடுகளை சொல்லி வைத்திருக்கிறார்கள். கொழும்பில் இரு வகையான கேடுகள் என்றால் இங்கே பல வகையான கேடுகள் இருக்கின்றன. ஆகவே இன்னும் ஒரு மூன்றாவது பொது விதியையும் சொல்லி வைக்க விரும்புகிறேன். கொழும்பில் அந்த குப்பை கூடம் தங்கியிருப்பதும் கேடு, புத்தளத்தில் கொண்டு வந்து அது கொட்டப்படுவதும் கேடு. கொழும்பில் இருக்கும் வரைக்கும் கேடு இரண்டு மூன்றாக இருக்கும், புத்தளத்தில் பல வகையாக மாறுகின்றது. இதா தாரபமத்ததால் இரண்டு கேடுகள் முரண்படுகிற போது, மோதுகிற போது, ரெண்டுமே கேடு, ரெண்டும் முரண்படுகிற போது அதில் அவ்விரண்டில் பெரியதை தவிர்த்து கொள்ளும் பொருட்டு சிறியதை அனுசரித்து செய்யப்படும், சிறியதை அனுசரித்து செய்து கொள்ளப்படும், பெரியதை தவிர்த்து கொள்ளப்படும். அன்பர்களே, சகோதரர்களே, அங்கே கெடுதி குறைவு என்றால் இங்கே கெடுதி அதிகம். அங்கே கொழும்பிலே கெடுதி அதிகம் அல்ல, இங்கே இருக்கக்கூடிய குப்பை கூலம் கொட்டும் நிலையில் ஒப்பிட்டு பார்க்கும் போது, இரண்டுக்குமே இடையிலே நிறுத்தி பார்க்கிற போது நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு கேடு அதிகம் என்பதனால் அங்கேயே அதற்கு வழிவரும் வரைக்கும் வைத்துக் கொள்வதே மூன்றாவது பொது விதியின் படியும் நமக்கு தோன்றுகிறது. ஆகவே அன்பர்களே, சகோதரர்களே, இந்த மூன்று விதிகளின் நிலை நின்று அவற்றின் வெளிச்சத்தில் பார்க்கிற போது அந்த குப்பை கூடங்களுக்கு வேறு ஏதும் மாற்று வழிகளை பற்றி அவர்கள் யோசிக்க வேண்டும். பொதுவாக இலங்கையிலே சகோதரர்களே, இந்த குப்பை கூடங்களை அகற்றுவதற்குரிய ஒரு சரியான முன்னேற்றகரமான திட்டம் எதுவும் இதுவரைக்கும் அமல் நடத்தப்படவில்லை. வெளிநாடுகளில் வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு போய் பார்த்தால் பல வகையான திட்டங்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து சாதாரண கிராமம் வரைக்கும் அமல்படுத்தப்படுகிறது. உடையக்கூடியவை ஒரு வகையாக பிரிக்கப்படுகிறது, கடலாசிகள் போன்றவை வேறொரு வகையாக பிரிக்கப்படுகிறது, உணவு போன்றவை மற்றொரு வகையாக பிரிக்கப்பட்டு ஒரு சின்ன பையன் கூட வீட்டிலே மூன்று நான்கு வகையான பெட்டிகள் நிறம் நிறமாக இருக்கும் பேர் போடப்பட்டு அதிலே கொண்டு போய் சரியாக போடுவான். எங்களுடைய இல்லங்களில் போன்று எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்பின், குப்பை கூடங்களை போடக்கூடிய அந்த பின்னிலே நாம் எதுவையும் எப்பொழுதும் எப்படியும் போடுவோம் என்ற மாதிரி அல்ல. அந்த அறிவூட்டல் செயல் திட்டம் இலங்கையில் இதுவரைக்கும் வரவில்லை. முதல் மத்திய அரசாங்கம் இதனை ஆரம்பிக்க வேண்டும். கொழும்பில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் ஆரம்பித்து இதனை செய்ய வேண்டும். இரண்டாவது மூன்று விஷயங்களை இந்த உலகம் அமல்படுத்தி வர இன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு நல்ல முன்னேற்றகரமான விஷயம், இஸ்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இந்த குப்பை கூலங்கள் அதிகமாக வந்து சேருவதை குறைக்கலாம், ரிடியூஸ் என்று சொல்வார்கள். ஏன் அதிகமாக குப்பை கூலங்கள் வந்து சேர வேண்டும்? அதை குறைக்க வேண்டும், ரிடியூஸ். இரண்டாவது ரீயூஸ், முடியுமான அளவு பாவித்ததை முடியுமான அளவு மீள பாவியுங்கள், குப்பைக்கு வருவது அது குறையும். மூன்றாவது ரீசைக்கிள், அதாவது மீள் சுழற்சி. குப்பைக்கு வந்ததை இன்னும் ஒரு கம்பெனியோ தனியார எடுத்து அதனை மீள உபயோகித்தல், அதை ஒரு கிடங்குக்கு அப்புறப்படுத்தாமே. இந்த மூணு த்ரீ ஆர் கான்செப்ட் என்று சொல்வார்கள். இது ஒரு நவீன கான்செப்டாக இருந்தாலும் இஸ்லாத்தில் உள்ளது இதன் அடிப்படைகள். ரிடியூஸ், reuse and recycling, இந்த மூன்றும் அமல்படுத்தப்படும் என்றால் மழை போல குவியக்கூடிய ஒரு குப்பை இன்று கொழும்பிலே காணக்கூடிய முடியாத நிலை இருக்கும், வெறெங்கும் காண முடியாத ஒரு நிலை வந்துவிடும். எனவே மிகவும் ஆழமாக அகலமாக வெறும் குப்பை என்று நாம் குப்பை போல் பார்த்து விடாமல் இதிலே அமிழ்ந்திருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை இந்த அரசாங்கம் படிக்க வேண்டியிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லதியாக எல்லாம் பொது நலன்கள் இந்த விஷயத்திலே படிக்கிற போது இந்த விஷயம் சம்பந்தமாக ஈடுபடக்கூடியவர்கள் இந்த விடயங்களை ஆழ அகலமாக படித்துக் கொண்டு செல்வது மிகவும் நல்லது. குறிப்பாக இக்கோலஜிஸ்ட் சொல்லக்கூடிய உயிர் சூழலியலாளர்கள் இந்த விஷயத்தை ஆழமாக படிக்க வேண்டும். இரண்டாவது இதற்கு தேவையான பச்சத்து உதவிகளை சட்ட வல்லுநர்கள் செய்ய வேண்டும். இங்கே ஏராளமான லோயர்ஸ் இருக்கிறீர்கள், தங்கள் கால்களுக்கு வரும் வரைக்கும் இருக்காமல் நாம் அவர்கள் காலடியில் ஒரு கூட்டம் நீட்சி செய்கிறது என்றால் அவர்களுடைய காலடியில் போய் என்னவென்று கேட்போம். நமது வீட்டுக்கு வாருங்கள், நமது அலுவலகத்துக்கு வாருங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இது ஒரு கிளையண்ட் லோயர் ரிலேஷன்ஷிப் அல்ல. ஆகவே அவர்கள் போக வேண்டும். மருத்துவர்கள் இருக்கிறீர்கள், நாம் பேசிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த விஷயங்களை பேசுபவர்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கூடாது. நாம் என்ன செய்யலாம் உங்களோடு சேர்ந்து என்று அவர்கள் முயற்சிக்க வேண்டும். ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள், நல்ல விஷயங்களை அழகாக மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய திறமைகளை அல்லாஹ் உங்களுக்கு தந்துள்ளார், நீங்கள் முன் போகலாம். அதிபர்கள் இருக்கிறீர்கள், நல்ல நிர்வாக திறமை உள்ளவர்கள் இருக்கிறீர்கள், இவர்களுக்கு வழிகாட்டலாம். ஏனென்றால் நான் பார்த்த அளவிலே ஒரு வாலிபர் குழு ஒன்றுதான் இதற்கு மிக வேகமாக இயங்கிக் கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறேன். அவர்கள் நல்ல முயற்சிகளை செய்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஒரு பெரியவர்களுடைய வழிகாட்டலை வேறு நிற்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த விஷயங்களை நான் படித்தளவில் உங்களுக்கு கொஞ்சம் தொட்டு வைத்தேன். இந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். எரியப்படுகின்ற போதிலும் நமக்கு இருக்கக்கூடிய உறுதிப்படுத்தப்பட்ட இப்படியான பாதிப்புகள் வரர் முகக்கத், அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கின்றன. இந்த வகையிலே நாம் இதனை வேண்டாம் என்று சொல்கிறோம், ஆனால் இதனை சரியான ஒரு டாக்குமெண்டாக தயாரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் இதனை ஏன் வேண்டாம் என்று சொல்கிறோம் என்பதை இந்த விஷயங்களிலே ஞானமும் அனுபவமும் அதோரிட்டியாக இருக்கக்கூடிய என்வாயரன்மெண்டலிஸ்டும் எக்கோலஜிஸ்டும் சேர்ந்து இருக்க அறிக்கை ஒன்று புத்தளம் மக்கள் சார்பாக தயாரிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. பெரும்பாலான விஷயங்கள் ஒரு சில நபர்களிடம் கைகளில் இருக்கின்றன, ஒரு சில நபர்களிடம் கைகளில் இருக்கின்றன. ஒரு இடத்திலே குவிக்கப்படவில்லை, ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணப்பட வேண்டும். இந்த பள்ளியிலே நேற்று 5 மணிக்கு கடிதம் அனுப்புகிறார்கள், நாளை சுற்றுப்பாவிலே இதனை பேச வேண்டும் என்கிறார்கள், 8 மணிக்கு நான் இதனை பிரித்து பார்க்கிறேன் இந்த கடிதத்தை. இந்த அரை நாள் தூக்கத்திலே இருக்கக்கூடிய வேலையில் யாரோடு தொடர்பு கொள்ளலாம்? இப்படியான ஒரு நிலை இருக்கக்கூடாது சகோ. நம்மிடத்தில் ஒரு டாக்குமெண்ட் சரியாக இருக்க வேண்டும், இதனை பற்றி பேசுங்கள் என்று சொல்லுகிற போது நாம் அவரிடத்திலே கொடுப்பதற்கு கூட ஒரு சரியான டாக்குமெண்ட் இல்லாத நிலையிலே பள்ளியை குற்றம் சொல்வதற்கு இல்லை, பள்ளியும் இப்பொழுது ஆயத்த நிலையில் இருக்கிறது. ப்ரொஃபஷனல் துறைஞர்கள் நிர்வாகத்துக்கு மத்தியதுக்கு உதவுங்கள், நிர்வாகத்துக்கு மத்தியதுக்கு உதவுங்கள். நான் ஒரு எழுந்தமானமாக பேசாமல் இன்று காலை வரைக்கும் சில சகோதரர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், புத்திரம் சகோதரர்கள், அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் படித்துள்ள கைகளில் வைத்துள்ள ஆதாரங்களை பெற்று ஓரளவு என்னையும் உங்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு நான் ஐ ஹவ் டு ஃபார்ம் அன் இண்டிபெண்டன்ட் ஒப்பீனியன். நான் ஒரு சுதந்திரமான ஒரு கருத்தை சொல்வதற்கு முதலில் எனக்கு ஒரு துணிவு வேண்டும் அல்லவா? என்னை துணிவுள்ளவனாக ஆக்கிக் கொள்வதற்கு அவ்வளவு படித்து விட்டு வந்திருக்கிறேன். இது அவசர அவசரமாக செய்தது, முதலில் நான் செய்த தப்பு, செய்யக்கூடாது. இருந்தாலும் வரக்கூடிய வாரத்திற்கு முன் ஏதோ செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் வலிந்து வேண்டிக் கொண்டதனால் என்னுடைய எல்லா வேலைகளையும் ஒத்திவைத்து விட்டு அவசர அவசரமாக படித்து இங்கு இருக்கக்கூடிய ஒரு சில சூழலியலாளர்களிடத்திலே என்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு இந்த விஷயங்களை உங்களுக்கு மிக சுருக்கமாக சொல்லும் நிலைக்கு வந்தேன். ஆகவே இந்த மத்திய நிர்வாகத்துக்கும் இந்த இளைஞர் குழுவுக்கும் சூழலியலாளர்களுக்கும் சரியான தேவையான போதுமான சப்போர்ட்டை ஆதரவை கொடுக்க வேண்டியது துறைஞர்களுடைய கடமையாக இருக்கிறது. இந்த விஷயங்களை கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மலர்ந்திருக்கக்கூடிய புதிய ஆண்டிலே நல்ல சிந்தனைகளை மலரச் செய்வானாக, நல்ல எண்ணங்களை உற்பத்தி செய்வானாக, நல்ல பார்வைகளை நமக்கு அமைத்து தந்தருள்வானாக, நல்ல அமல்களில் நமக்கு ஈடுபாட்டை தந்தருள்வானாக, நல்ல சேவைகளை செய்கிற மனோபக்குவத்தை நமக்கு தந்தருள்வானாக, நமது இதயங்களுக்கு இடையிலே ஐக்கியத்தை அன்பு பிணைப்பை பலமாக்கி வைப்பானாக, நம்முடைய எல்லா நிலைகளிலும் அவருடைய உதவியை நிரந்தரமாக ஆக்கி வைப்பானாக, சூழலையும் சுற்றாலையும் பாதிக்கக்கூடிய சகலவற்றிலிருந்தும் இந்நகரையும் பிற நகர்களையும் இந்த மக்களையும் அடுத்த மக்களையும் பாதுகாத்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.